بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணித முக்கிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த சிந்தனை களம் நிகழ்ச்சியிலே உங்களை புதியதொரு தலைப்போடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக, என்னோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் திஹாரிய அல் ஃபாத்திஹ் நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற டி எம் ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆம், இன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி இன்றைய தலைப்பு, இன்றைய இலங்கை சூழலிலே முஸ்லீம்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டிய அம்சங்கள் என்பதாக அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பு சில வேளைகளில் இலங்கை முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையிலே பரிச்சயமற்றதாக, புதியதாக இருந்தாலும் கூட, இன்று சர்வதேச ரீதியாக இந்த தலைப்பு மிகவும் விரிவாக ஆராயப்படுகிறது. பல்வேறுபட்ட இஸ்லாமிய அறிஞர்கள் இது சம்பந்தமாக நிறையவே கருத்துக்களை தெரிவித்து ஆய்வுகளை செய்து வருகிறார்கள். இங்கு இந்த முதன்மைப்படுத்த வேண்டிய அம்சங்கள் என்ற அந்த தமிழ் சொற்பிரயோக மொழிபெயர்ப்பை நாம் அரபிலே அவுலவியாத் என்று நாங்கள் சொல்வோம். அவுலவியாத் என்றால் முதன்மைப்படுத்த வேண்டிய, அதிமுக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய, அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டிய, உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய, கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டிய என்ற கருத்தையெல்லாம் அந்த அவுலவியாத் என்ற அந்த சொற்பிரயோகம் குறிக்கும். ஆங்கிலத்திலே அதனை பிரயாரிட்டி பண்றது என்று சொல்லுவார்கள். சிங்களத்திலே பிரமுகத்துவய, அதாவது முன்னுரிமைப்படுத்தல் என்று சொல்லுவார்கள். பல்வேறுபட்ட கருமங்கள் செய்யப்பட வேண்டிய நிலையிலே அவற்றுக்கு மத்தியில் சில கருமங்களை சற்று முற்படுத்துவது, அவற்றுக்கு சற்று முன்னுரிமை வழங்குவது, அவற்றை தேர்ந்தெடுப்பது, அதற்காக வேண்டிய ஏனைய காரியங்களை விட்டுவிடுவது என்பது அல்ல. காலத்தின் நேரத்தின் தேவை கருதி அவற்றுக்கு சற்று அதிகமாக முன்னுரிமை வழங்குவது என்பதுதான் அதனுடைய கருத்து. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல, நடைமுறை வாழ்க்கையிலும் கூட நாங்கள் இந்த முன்னுரிமைப்படுத்துவது என்ற அந்த அம்சத்தை நாங்கள் அன்றாடம் காணுகிறோம். உதாரணமாக, ஒரு மனிதன் காலையிலே எழுந்ததிலிருந்து மாலை வரைக்கும் பல்வேறுபட்ட கருமங்களிலே அவன் ஈடுபட்டு வருகின்றான். எனவே அவன் முதலாவது எதனை செய்ய வேண்டும் என்று கேட்டால் சாப்பிடுவது அல்ல. முதலாவது அவன் காலை கடன்களை முடிக்கிறான். அவன் பல் விளக்குகிறான், மலசலம் கழிக்கின்றான், முகம் கழுவுகின்றான், எடுத்த எடுப்பிலே அவன் உடுப்பை உடுப்பது அல்ல. எனவே அவனுடைய வாழ்க்கையில் கூட, அன்றாட வாழ்க்கையில் கூட அவனுக்கு ஒரு எதனை முற்படுத்த வேண்டும், எதனை பிற்படுத்த வேண்டும் என்ற அந்த அம்சம் நடைமுறை வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒரு வைத்தியரிடத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட நோய்களுக்காக வேண்டி, மருத்துவம் செய்வதற்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது, உதாரணமாக ஒருவர் ஒரு சிகிச்சைக்காக வேண்டி போகின்றார், ஒரு எக்ஸ்ரே நிலை அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், ஒரு கை உடைந்திருக்கிறது, அந்த கையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கையிலே சாதாரண ஒரு காயம் இருக்கிறது என்றால் முதலாவது அந்த சின்ன காயங்களுக்கு வைத்தியர் மருத்துவம் பார்க்க மாட்டார். பெரிய காயங்கள், அதிகமாக இரத்தம் வழிந்து கொண்டிருந்தால் உயிருக்கே ஆபத்து என்ற வகையில் முதலாவது பெரிய காயங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துவார். இது போன்று மனித வாழ்க்கையிலே சகல காரியங்களும் அதிமுக்கியத்துவம் பெறுவை அல்ல. அதிமுக்கியத்துவம் பெறுபவை, முக்கியத்துவம் பெறுபவை, சாதாரண முக்கியத்துவம் பெறுபவை என்று நாங்கள் கருமங்களை நாங்கள் வித்தியாசப்படுத்துகிறோம். எனவே இது ஒரு புத்திசாலித்தனமான மனிதனுடைய ஒரு தெரிவாக அமையும். அவனுடைய வாழ்க்கையை அவன் திட்டமிட்டிருக்கிறான், தெரிவு செய்திருக்கிறான், எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அறிவு அவனிடத்தில் இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது, நுண்ணறிவு இருக்கிறது. எனவே அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக முடிகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் கூட, இஸ்லாமிய தாவா பணியாக இருக்கலாம், கல்வி பணியாக இருக்கலாம், சமூக சீர்திருத்த பணிகளாக இருக்கலாம், எந்த பணிகளாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையிலே இது சம்பந்தமான ஒரு ஒரு தீர்மானம் முஸ்லீம் சமூகத்திலே இருந்து வந்திருக்கிறது கடந்த காலங்களை பொறுத்தவரையில். ஆனால் அண்மை காலத்திலே இது சம்பந்தமான நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. சின்ன காரியங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது, பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களை அலட்சியப்படுத்துவது, காலதாமதப்படுத்துவது, சில நேரங்களில் முற்றுமுழுதாக புறக்கணிப்பது என்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாகத்தான் இன்று நாங்கள் பேச இருக்கிறோம். இது ஒரு முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பிரச்சனை. அதாவது எதனை முதன்மைப்படுத்துவது என்பதனை பற்றி ஆராய்வது என்பது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. எனவே ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களே, நீங்கள் ஹதீஸ் துறையிலே மிகவும் ஆழமான தேர்ச்சி பெற்றவர்கள், ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர் என்ற வகையிலே உங்களுக்கு நியாயமான அளவு தாவா பணியிலே பரிச்சயம் இருக்கிறது. நீங்களும் இது சம்பந்தமாக நிறையவே எழுதி வருகிறீர்கள். எனவே இது சம்பந்தமான இந்த இஸ்லாமிய கண்ணோட்டம் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். இதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா? எல்லாவற்றையும் சமனாக பார்க்க முடியாது, தராதரப்படுத்த வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் உரிய பாரம் கொடுக்கப்பட வேண்டும், எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, காலதாமதப்படுத்த வேண்டும், நபர்களை இடங்களை கவனத்தில் கொண்டுதான் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்ற இந்த விஷயம் இஸ்லாத்திலே எப்படி கோட்பாட்டு ரீதியாக இருக்கிறது என்பதனை உங்களால் விளங்கப்படுத்த முடியுமா?
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அன்புக்குரிய உஸ்தாத் ஃபதீல் அவர்களே, பொதுவாக குர்ஆனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த செய்தியை சொல்கிறான், எப்படி வஸ்ஸமா ரஃபாஹா வவலா அல் மீசான் அல்லா தத்கௌ ஃபில் மீசான், அல்லாஹு தஆலா வானத்தை உயர்த்தி அல்லாஹு தஆலா அங்கு மீசான் என்ற தராசை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், அல்லா தத்தகோ ஃபில் மீசான் அந்த தராசிலே நிறுத்து, அதாவது அதை தாண்டி வரையறையை மீறிவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த செய்தியை சொல்கிறான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமானத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவேதான் சூரத்து நூறிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது நூறு நாலா நூறு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இப்படி நடந்தால் பிரகாசத்துக்கு மேல் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அதை தெளிவாக சொல்கிறான். சஹாபாக்குடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் எடுத்து பார்க்கலாம், சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறவாடுகின்ற பொழுது, அவர்களோடு கலந்திருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்ட விடயம் என்ன? மாஹி அஹப்புல் அமல் இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்ப இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது, இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல் எது? அப்ப அவங்க அந்த அதாவது கன்செப்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி இந்த இதை சஹாபாக்கள் முழுமையாக விளங்கியிருந்தார்கள். இதனை முன்னுரிமைப்படுத்த வேண்டும். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபியிடம் சொல்கிறார் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சஹாபி வந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபருடைய பலவீனத்தை மதிப்பிட்டு அஸ்ஸலாத்து அலா வக்திஹா தகுந்த நேரத்துக்கு தொழுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு மனிதர் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் யார் சொல்லல்லா நான் ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும், போராட்டத்திலே நான் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அலக்க அபவான் என்று கேட்கிறார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் நாம் என்று சொல்கிறார். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த இருவருடைய விடயத்திலும் அவர்களுக்கு உபகாரம் செய்து அதனை நீ ஜிஹாதாக கொள்வீராக, அவர்களுடைய விடயத்திலே நீ ஜிஹாத் செய்வீராக என்று அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அந்த நேரத்திலே எது தேவையோ, எதனை அவர் முதன்மைப்படுத்த வேண்டுமோ, எதற்கு அவர் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவாயிருக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சஹாபாக்களை வழி நடத்தியிருக்கிறார்கள். மேலும் ஹதீஸில் பார்ப்பதாக இருந்தால் புகாரில் வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம், அல் ஈமான் بضعون وسبعون شعبة أعلاها لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق. الله ولي تودر صلى الله عليه وسلم ورحمة الله عليه وسلم ஈமானை பொறுத்தவரையில் அதில் தராதரம் இருக்கிறது, படித்தரங்கள் இருக்கிறது. நவீன இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் சொல்வதை போன்று ஃபிக்ஹு மராத்திபில் அமல், ஃபிக்ஹு மராத்திபில் அமல் என்று சொல்வார்கள். அதாவது அமல்களுடைய படித்தரங்களை தராதரங்களை புரிந்து அதனை ஒழுங்குபடுத்துறது. அதாவது அமல்கள் எல்லா ஃபர்ளுகளும் ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல, எல்லா சுன்னத்துகளும் ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல. எனவே அதை அண்மை காலமாக நவீன இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் அதை மிக தெளிவாக வரைவிளக்கணப்படுத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல் ஈமான் பிலவும் வசபவுன ஷோபா, ஈமானை பொறுத்தவரையிலே அது எழுபது கிளைகள், எழுபது சுச்சம் கிளைகளை உடையது. அலாஹ் அதுல மிகவும் உயர்ந்த கிளை எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனாக அதில மிகவும் தாழ்ந்த கிளையது இமாத்தத்துல் அதா அணி தரி, பாதையிலே மனிதர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய, நோவினை அளிக்கக்கூடிய விடயத்தை அகற்றுவது என்று சொன்னார்கள். எனவே இதுல எழுபது வகையாக இமாம் பைஹக்கி ரஹிமுல்லா ஷாபுல் இமான் என்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள், இதை மையமாக வைத்துத்தான்.
ஆம், ஜஸாகுல்லாஹு கைரன் ஷேக் ரஷாதி அவர்களே, நீங்கள் இரண்டு விடயங்களை தொட்டு காட்டினீர்கள். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபர்களை கவனத்தில் கொண்டு பதில்களை அளித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய தேவைப்பாடு ஒன்றாக இருக்கின்ற பொழுது இன்னொரு மனிதனுடைய தேவைப்பாடு வேறொன்றாக, எனவே கேட்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு சொல்லியிருப்பார்கள் நீங்கள் கோபிக்க வேண்டாம், இன்னொரு மனிதனுக்கு சொல்லியிருப்பார்கள் தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவதுதான் உங்களை பொறுத்தவரையில் சரி என்று, இன்னொரு மனிதனுக்கு சொல்லியிருப்பார்கள் நீங்கள் ஜிஹாது செய்வதனை விடவும் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதுதான் சிறந்தது என்று. அதனுடைய அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஞ்சகத்தனமாக அல்லது முனாஃபிக்தனமாக நடந்து கொண்டார்கள், ஆட்களுக்கு ஏற்பாற்போல் நடந்து கொண்டார்கள் என்பது அல்ல. மனிதர்களுடைய பின்னணி, அவருடைய தேவைகள் என்பவற்றை கவனத்தில் கொண்டு அவர்களுடைய வேலைகளை தராதரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கருத்தை நீங்கள் அழகாக விளங்கப்படுத்தினீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள், செயல்பாடுகள் எல்லாம் ஒரே தரத்தை கொண்டவைகள் அல்ல. உதாரணமாக ஈமானை எடுத்துக்கொண்டால் 70 பகுதிகளை கொண்டது. அதிலே 70 ஆரம்பித்து 70 வரை. முதலாவது நீங்கள் சொன்னீர்கள், கடைசியாக சொன்னீர்கள், அதாவது பாதையிலிருந்து அழுக்குகளை அகற்றுவது கூட ஈமானின் பாட்பட்டது. எனவே அதனை சமப்படுத்த முடியாது என்ற கருத்து. இன்னும் ஒரு வகையிலும் நாங்கள் பார்க்க முடியும், இஸ்லாத்திலே ஏவப்பட்டவைகள் என்று இருக்கின்றது, அவாமிர் நவாகி என்று இருக்கிறது. இதிலும் கூட தராதரங்கள் இருக்கின்றன. உதாரணம் எல்லாவற்றையும் ஒரே தரத்தில் வைத்து பார்க்க முடியாது. இதனை பற்றி நாங்கள் சற்று இங்கு விளக்க வேண்டியிருக்கிறது. அவாமிர் நவாகி, அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ளுகள் இருக்கின்றன, சுன்னத்துகள் இருக்கின்றன, முஸ்தஹப்புகள் இருக்கின்றன, முபா என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப இதிலும் தராதரங்கள் இருக்கின்றன என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உதாரணமா சுன்னாவையும் ஃபர்லாயையும் சமப்படுத்த முடியாது. உதாரணமாக ஒருவர் ஒரு சுன்னாவை செய்யாவிட்டால் நாங்கள் கண்டிக்க மாட்டோம். காரணம், சுன்னா என்றாலே வரைவிலக்கணம் என்ன, செய்தால் நன்மை இருக்கிறது, விட்டால் பாவம் கிடையாது. ஆனால் ஃபர்லை பொறுத்தவரையில் வரைவிலக்கணம் வித்தியாசப்படுகிறது. எனவே இதனை பற்றி சற்று உங்களால் விளக்கமாக சொல்ல முடியுமா ஷேக் அவர்களே? இந்த ஏவப்பட்டவைகள்
அவாமிர் நவாஹி
நவாஹி என்ற இந்த பகுதி,
அதாவது ஏவப்பட்ட பகுதிகள் என்று சொல்கின்ற பொழுது ஃபர்லுக்கென்று ஒரு தராதரம் இருக்குது. அதுலேயும் ரெண்டு, ஃபர்லு கிஃபாயா, ஃபர்லு
அயின்.
ஃபர்லு கிஃபாயா பொறுத்தவரையில ஃபர்துல் அயின் என்பது முகத்தமுன் ஆலா ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வார்கள். அந்த உசூல் அடிப்படையில்
அதாவது கிஃபாயாவை விடவும் ஃபர்லு அயின் முக்கியத்துவப்படுத்தப்பட. ஃபர்லு அயின் என்றால் வரைவிலக்கணம்,
சொன்னால் எல்லா குறித்த அந்த சமூகத்தில் இருக்கின்ற குறித்த எல்லாருக்கும் அது கடமை.
ஒவ்வொரு தனி
மனிதன் சமூகத்தில் ஒரு சாரார் செய்தால் அடுத்தவர்களுடைய கடமை அவர்களை நீங்கிவிடும். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் தான், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இப்ப அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜிஹாதுக்காக வேண்டி அனுமதி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் வந்து அவருடைய பெற்றோரை விட்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு இவர் ஜிஹாதுக்கு போக வேண்டுமா, போராட்டத்திலே அவர் கலந்து கொள்ள வேண்டுமா என்று சொன்னால், அவருக்கு அந்த நேரத்திலே அவருக்கு கடமை வந்து ஃபர்து அயின் என்ற அடிப்படையிலே அவர் பெற்றோரை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதற்கான முழு பாதுகாப்பான சூழலையும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உறைவிடம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு உத்தரவாதம் எல்லாவற்றையும் முடித்த ஒருவர் தான் ஜிஹாதுக்கு செல்ல முடியும் என்பதை அந்த ஹதீஸினுடைய கருத்தில் நாங்கள் விளங்க முடியும்.
அதை பொறுத்தவரையிலும் அந்த உண்மையை நாங்கள்
பிரயோகிக்கலாம்.
ஒருவருக்கு தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், வயோதிபர்கள், நோயாளிகள், இப்படியான நிலைமையில் அவர்களுக்குரிய செலவினங்கள் தேவைப்படுகிறது என்றால் ஃபர்லான ஹஜ்ஜை கூட என்ன செய்யலாம், தாமதப்படுத்தலாம். ஏனென்றால் ஃபர்து அயின் தான் பிருல் வாலிதைன் எனப்படுகின்ற தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்வது என்பது. ஆனால் ஜிஹா அந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு ஃபர்ல் அயினாக இருந்தாலும் கூட இனக்குள்ள ரெண்டு ஃபர்லுகளும் முரண்படுகின்ற பொழுது இதிலே எதனை முற்படுத்துவது என்ற அந்த சிந்தனையை தான் நாங்கள் அவுலவியாத் என்று சொல்கிறோம். ஃபர்லுகளை பொறுத்தவரையில் இந்த தராதரம், சுன்னத்துக்களை பொறுத்தவரையில்
பல சுன்னத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நாங்கள் இன்று பலதாரமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்க கல்யாணம் முடித்து திருமணம் முடித்து பிள்ளைகள் பெறுகின்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தனாக்கஹு தனாசலு தக்ஸுரு ஃபைன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம். அப்ப இது அபூதாவுது நஸாய் போன்ற கிரந்தத்தில் இருந்து ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இப்ப நீங்க திருமணம் முடியுங்கள், அது மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுங்கள், அது மூலமாக உம்மத்தை பரப்புங்கள், நான் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்தை அதிகமாக வருவதன் மூலமாக நான் சந்தோஷப்படுவேன் என்றால் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப இந்த செய்தியை வைத்துக் கொண்டு நாங்கள் மறுபுறத்திலே பிள்ளைகளை பெறுவதுதான் நோக்கம், அல்லது சமூகத்தை பெருக்குவதுதான் நோக்கம் என்பதா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்திலே ஜஹலாக்கள், அதாவது அறிவியினர்கள், பாவிகள், குற்றம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்களால் நிறைந்திருக்கின்ற ஒரு உம்மத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்களா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல படித்தவர்கள், நல்ல தரமானவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதிர்பார்ப்பார்களா? எனவே இந்த ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ற விதம் இருக்கிறது. இதே போன்று இன்று ஒரு மனிதன் சுன்னா என்று இந்த நஃபிலான ஒரு ஒரு மனிதர் முதலாவது ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு இரண்டாவது ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது அவர் நஃபிலான ஹஜ்ஜாத்தன் அவர் செல்கிறார். ஆனால் அவருக்கு ஃபர்லான இன்னும் பல தேவைகள் இருக்கும். உதாரணமாக நாங்கள் இந்த செய்தியை பார்க்க முடியும். அபு நஸ்ரத் தமார் ரஹிமுல்லா அவர்கள் அவரிடத்திலே அவர் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் பிஷிர் பின் ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சூஃபி மகான், அந்த மனிதனிடத்திலே வந்து சொல்கிறார், வக்கத் அஸம் தால் ஹஜ், நான் ஹஜ் செல்வதற்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறேன், நீங்க ஏதாவது எனக்கு புத்திமதியாக சொல்வதாக இருந்தால் நீங்க புத்திமதியாக சொல்லலாம் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது இந்த பிஷ்ரிபுல் ஹாரிஸ் ரஹிமுல்லா அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி எவ்வளவு நீங்க சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், பணம் உங்களுடைய கையிலே எவ்வளவு இருக்கிறது? அப்பொழுது அவர் சொல்கிறார், அல்ஃபை திர்ஹம் என்று சொல்கிறார், 2000 திர்ஹம் என்று சொல்கிறார். இப்பொழுது பிஷ்ர ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹஜ்ஜின் மூலமாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை திருப்பொருத்தத்தை நாடித்தான் நான் செல்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது பிஷ்ர ஹாரிஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தானே போகிறீர்கள், வீட்டில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்து ஃபாத்தி அஷரத் அன்புஸ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த பிஷ்ர ஹாரிஸ் ரஹிமுல்லா அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள், நீங்க 10 பேருக்கு கொடுங்க, எப்படி 10 பேருக்கு நீங்க பங்கு வைக்கலாம், அதாவது வறுமையிலே உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு, அதுபோன்று அனாதைகளை பராமரிக்கின்ற ஒரு மனிதனுக்கு, சாப்பிட வசதி இல்லாத ஒரு மனிதனுக்கு, அதே போன்று முதிர் கண்ணிகளாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற பெண்களுக்கு திருமணம் முடித்து, அதுபோன்று இப்படியான எண்ணற்ற பிரச்சனைகள். இன்று இவர் 5வது தடவையாக நஃபிலான ஹஜ்ஜுக்கு செல்வார், ஆனால் பக்கத்து வீட்டில உள்ளவங்க தொடர் பல வருடங்களாக பசியிலே பட்டினிலே இருப்பார்கள். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நன்மை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த காலுக்கு சுரூர் அலா கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நுழைவிப்பது என்பது அஃதலு மின் மியாத்தி ஹஜ்ஜத்தின் பாத ஹஜ்ஜத்தில் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். அதாவது உங்களுக்கு கடமையான ஹஜ்ஜுக்கு பின்னால நீங்க 100 ஹஜ் செய்வதை விடவும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அல்லது பசித்தவருக்கு தாய்த்தவருக்கு சாப்பாடு தண்ணீர் கொடுப்பது இது சிறந்தது என்று அவர்கள் பிஷ்ரிபுல் ஹாரிஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உல் முதீன்ல 3-409 பக்கத்திலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியில இது புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது எங்களுக்கு. இன்று ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே, இப்ப ஹஜ் காலம் முடிந்திருக்கிறது, ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அதிகமானவர்கள் 2வது 3வது தடவையாக செல்கிறார்கள். ஆனால் இலங்கையில் உள்ள பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஏழைகள் வறுமையிலே முஸ்லீம் சமூகம் இருக்கிறது. பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து எத்தனையோ கொலைகள் நடைபெறுகிறது. வறுமை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்டாங்களே, அல்லாஹ்வின் யாவுதிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், குஃப்ருக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தது வந்து இந்த ஃபக்ர் தான். எனவே இந்த அடிப்படையிலே சுன்னாவை நாங்கள் நிலைநாட்ட போய் எத்தனையோ ஃபரலுகளை விடுகின்ற ஒரு நிலை வருகிறது.
ஆம், நிச்சயமாக நீங்கள் சொல்வது போன்று முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது ஃபரலுகளுக்கு. பல தடவை ஹஜ் செய்கிறார்கள், பல தடவை உம்ராக்களில் ஈடுபடுகிறார்கள், இது ஒரு சுன்னா. அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புவான். உண்மையிலே ஹஜ்ஜிக்கு போகின்றவர்கள் வீணாக பணத்தை செலவழிப்பவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் இதனை செய்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு போகின்றவர்கள், உம்ராவை நிறைவேற்றுபவர்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகவே தான் பணத்தை செலவு செய்கிறார். ஆனால் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஆனால் அது ஒரு சுன்னா. எனவே ஃபர்லா சுன்னத்தா என்று வருகின்ற பொழுது ஃபர்லுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். எமது சமூகத்தில் இந்த ஹலல், இந்த கோளாறு இருப்பதை நாங்கள் அவதானித்து வருகிறோம். நீங்கள் சொன்னது போன்று வறுமை தாண்டவமாடுகிறது, அறிவீனம் தாண்டவமாடுகிறது, பல பெண்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு அல்லது அவர்கள் தங்களுடைய குடும்பங்களையெல்லாம் இழந்து தவிப்பதற்கெல்லாம் காரணம் இந்த வறுமை. இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு ஜக்காத் ஒரு வழிமுறையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜக்காத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை. எனவே ஃபர்லுகள் விடப்பட்டு சுன்னத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற ஒரு சூழல் சமூகத்தில் இருப்பதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல. எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், ஒருமுறை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய சக்கராத்துடைய வேளையிலே பின்வருமாறு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னலில்லாஹி அமலன் பில்லைல் லா யக்பலுஹு ஃபின்னஹார். அல்லாஹு தாலாவுக்கென்று இரவு காலத்திலே செய்யப்பட வேண்டிய சில அமல்கள் காணப்படுகின்றன, அவற்றை அல்லாஹு தாலா பகல் காலத்திலே அங்கீகரிக்க மாட்டான். இரவுக்கே உரிய காரியங்கள் பகலிலே செய்யப்படலாகாது. வலில்லாஹி அமலுன் பின்னஹார் லா யக்பலுஹு பில்லைல். அல்லாஹு தாலாவுக்கென்று பகலிலே சில அமல்கள் காணப்படுகின்றன, அதனை இரவிலே செய்வதனால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நிச்சயமாக அல்லாஹு தாலா ஃபரலுகளை நிறைவேற்றும் வரைக்கும் சுன்னத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய சக்கராத்துடைய ஹாலிலே இருக்கின்ற பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் இன்று நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் சமூகத்தில் இந்த கருத்து இமாம் இப்னுல் முபாரக் அவர்களால் தங்களுடைய ஜுஹுத் என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நவீன கால அறிஞர்களுடைய கோட்டேஷன் அல்ல இது, பழைய கால அறிஞர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த கருத்தை விளக்கமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதிலிருந்து ஆரம்பகால சஹாபாக்கள் கூட எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற விஷயத்திலே கவனமாக இருக்கிறார்கள். இன்று நீங்கள் பார்க்கலாம், யாரும் குறையாக நினைக்க வேண்டாம் இந்த விஷயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பேசுவதற்காக, ஆனால் பேச வேண்டியிருக்கிறது. சுன்னத்துக்களுக்கு வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம், அதாவது செய்தால் நன்மை உண்டு செய்யாவிட்டால் தீமை இல்லை என்ற விஷயத்துக்கு வழங்கப்படுகின்ற முக்கியத்துவத்தின் அளவுக்கு ஃபர்ளுகளுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் ஃபர்ளுகள் இருக்கின்றன, ஃபர்ல் கிஃபாயா இருக்கிறது, ஃபர்ல் ஐன் இருக்கின்றது. இந்த விஷயங்களுக்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம், முபாகுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது, முபாகுகளுக்கு முஸ்தஹப்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது. இரவு வேளைகளிலே தஹஜ்ஜத் தொழுவதிலே மிகவும் அக்கறை காட்டுவார்கள், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற மனிதன் பசித்திருக்கிறானே அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற இந்த கருத்து அங்கு உள்ளத்திலே பதிந்தில்லாததனுடைய விளைவுகளை நாங்கள் இதிலே நாங்கள் பார்க்கிறோம், இதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவேதான் நீங்கள் சொன்ன அந்த கருத்து, அதாவது இமாம் கஸாலி அவர்கள் கூட தங்களுடைய இஹ்யாவிலே இந்த கருத்தை பழைய காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இதனை அவர்கள் உரூர் என்று சொல்கிறார்கள். உரூர் என்றால் என்ன? மதிமயக்கம். சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனாலும் திருப்திப்படுத்துகின்ற வழிமுறைகள் தெரியாமல் இருக்கிறார்கள். நவீன உலகத்திலும் கூட நாங்கள் இதனை பார்க்கிறோம். இப்போது நாங்கள் இந்த கலந்துரையாடலை வேறொரு திசையை நோக்கி நாங்கள் கொண்டு போவோம். ஷேக் அவர்களே, அல்குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்குர்ஆனிலே எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்கான சில ஆதாரங்கள் இருக்கின்றன. நாங்கள் நினைப்போம் இது அல்ல அதுன்னு சொல்லி போட்டு, ஆனால் அல்லாஹு தாலா சிலவற்றை முன்னுரிமைப்படுத்தியிருக்கிறான், சிலவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த காலத்தை பொறுத்தவரையில், இந்த நபர்களை பொறுத்தவரையில் இதனை தவிர்க்க வேண்டும் என்று. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலா குர்ஆனிலே லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைர் இல்ம். அல்லாஹு தாலா அல்லாமல் வணங்கப்படக்கூடிய தெய்வங்களை நீங்கள் ஏச வேண்டாம். அவ்வாறு நீங்கள் ஏசுவீர்களாக இருந்தால் நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹு தாலாவை அவர்கள் ஏசுவார்கள் என்று சொல்கிறான். எனவே நீங்கள் ஏச வேண்டாம். உண்மையில் அடிப்படையில் சிலை வணக்கத்தை இஸ்லாம் கடுமையாக வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பாவங்களிலே ஒன்றுதான் சிலை வணங்குவது என்பது, அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அப்படி இருந்தும் கூட சிலை வணக்கத்தவர்களை அணுகுகின்ற பொழுது நிதானம் தேவை, நிதானத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், சிலை வணக்கம் தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்க்கப்படுகின்ற பொழுது ஹிக்மத்து கையாளப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே குர்ஆன் கவனமாக இருக்கிறது. இந்த அவுலவியாத்தை நாங்கள் அங்கே பிரயோகிக்கிறோம். அவுலவியாத் என்றால் என்ன? எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். எனவேதான் இதிலே மஸ்லஹா ஒன்று இருக்கிறது, எதிலே மப்சதா இருக்கிறது, இதிலே மஸ்லஹா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்னொரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஃபிரௌன் இடத்திலே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி அமைகிறது? அந்த குர்ஆனுடைய வசனம்
ஃபகூல லஹு கவுலன் லையினன் லஅல்லஹு யதஸக்கர அவ் யக்ஷா.
ஓ, அவன் சில நேரங்களில் பயப்படக்கூடும்,
சில வேளை நல்லுணர்ச்சி
பெறக்கூடும், ஆனால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தை
லையினாக
மிருதுவானதாக இருக்க வேண்டும். நாம் என்றால் என்ன சொல்லுவோம்? அவன் பகிரங்கமான விரோதி அல்லவா, அவன் என்ன யுதபிஹு அபுனாஹும் வயஸ்தஹி நிஸாஹும், அங்கிருந்த ஆண் பிள்ளைகள் அனைவரையும் அவன் என்ன செய்தான்? அறுத்து வெட்டி கண்டந்துண்டமாக வெட்டி போட்டான். பெண்களை மாத்திரம்தான் அவன் வாழ வைத்தான். அப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரனோடு என்ன செய்வதா? இப்படி கொஞ்சி கதைப்பதா, நளினமாக கதைப்பதா, மிருதுவாக கதைப்பதா? நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் அபிமா தோமர், உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் உடைத்து சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. அப்படி அல்ல. ஃபிரௌனாக இருந்தாலும் அவனுடைய மனதை நீங்கள் வென்று கொள்ள வேண்டும். நீங்கள் பலஹீனராக இருக்கிறீர்கள். எனவே அவனுடைய உள்ளத்தை அணுகுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. எனவேதான் பல அணுகுமுறைகளுக்கு மத்தியில் இருந்து ஒரு சிறந்த அணுகுமுறையை தெரிவு செய்வது என்ற ஒரு வகையைத்தான் நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஷேக் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் சொல்ல வேண்டும், சூரத்துல் கஹஃபிலே ஒரு சம்பவம் வருகிறது. நபி ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களும் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஒரு நடந்து கொண்டு போகின்ற நேரத்திலே ஒரு சில வள்ளங்கள் ஓடங்கள் காணப்படுகின்றன. அந்த சம்பவத்தை நீங்கள் இந்த இடத்துல சொல்லி இந்த அவுலவியாத்தை பற்றி விளங்கப்படுத்துவீர்கள் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்மஸ் ஸஃபீனத்து
ஃபகானத் லி மசாகீன் யஅமலூன ஃபில் பஹர்
பஹர்
ஃஅரத்து அன் ஐபஹா வகான வராஹும் மலிக் யாஹுத்
குல்ல ஸஃபீனத்தின்
கஸ்பா. அப்ப அந்த
உண்மையில் அந்த வள்ளங்கள் எல்லாம் சொந்தமானது மிஸ்கிங்களுக்கு தானே, அவருடைய உழைப்பு அதிலே தான் நான் தங்கியிருந்தேன். அப்படி இருந்துமே நான் ஓட்டை போட வேண்டும், துளை போட வேண்டும், குறைபாடு ஏற்படுத்த வேண்டும்.
அதாவது அங்கால் இருக்கின்ற அந்த அவர்களுடைய
ஜீவனோபாயமே
தங்கி இருக்கிறது.
அந்த
எனவே அங்கால் இருக்கின்ற மலிக் வந்து முழுமை பெறுகின்ற அல்லது அழகாக இருக்கின்ற வளங்களை அவர் பறிமுதல் செய்கின்றார். எனவே அதிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக வேண்டி
இது மாதிரி குறைபாடுகள் தென்படுகின்ற வள்ளங்களை அவர் எடுக்க மாட்டார்,
எடுக்க மாட்டார்.
எனவே இந்த வெளிப்படையா பார்க்கின்ற பொழுது மிஸ்கீன்களுக்கு சொந்தமான வள்ளங்களிலே குறைபாட்டை ஒரு நபி ஏற்படுத்துகிறார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அல்ல, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது, பெரிய ஒரு மக்சத் இருக்கிறது. மக்சத் என்றால் என்ன? ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய இலக்கு ஒன்று இருக்கிறது. எனவே அந்த இடத்திலே அவ்வளவையா தென்ன, அந்த இடத்திலே எதனை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்திலே வெளிப்படையாக உள்ள காட்சியில் அது ஒரு பெரிய சிந்தனையை பிரயோகிக்க வேண்டும். தனி மனிதன் அல்ல அங்கினுக்குள்ள முயற்சி பண்ணுகிறான். எனவே அதனை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். எனவேதான் அந்த இடத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று. வெளிப்படையாக அறிவை பிரயோகிக்கின்ற பொழுது அப்படித்தான் விளங்கும். அவர்கள் சொன்ன நியாயம் அது. நீங்கள் ஏதோ சேர்க்க பார்க்கிறீர்கள், சொல்லுங்களாம்.
அதாவது நவீனகால இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் இந்த அவுலவியாத் என்ற, அதாவது கன்செப்ட் ஆஃப் ப்ரையோரிட்டி என்ற சப்ஜெக்டை சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், அவுலவியத்துல் மக்காசித் அல் லவாஹிர், இப்படி ஒரு பகுதியும் இருக்கிறது. வெளிரங்கமான தோற்றப்பாடுகளை விட அந்தரங்கமான விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உள்ரங்கமான விடயங்களுக்கு இப்பொழுது உதாரணமாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வெளிப்படையாக தெரிகின்ற, அதாவது ரப் அல்லதீன யதுக்குருன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்கள் திக்ர் செய்வார்கள், உலுல் அல்பாப், புத்தி உள்ளவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள். எப்படி திக்ர் செய்வார்கள் என்றால் அவர்களுடைய வலப்புறம் சாய்ந்து படுத்துக்கொண்டு எழும்பி நின்று கொண்டு இப்படி பல்வேறுபட்ட நிலைகளிலும் அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள். திக்ர் செய்துவிட்டு அவர்கள் வத்தஃபக்குருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய இந்த படைப்புகள் சம்பந்தமாக அவர்கள் யோசித்து அதனுடைய அந்த வெளிப்பாடை மட்டுமல்ல இதற்கு பின்னால் உள்ள சக்தி ஒன்று இருக்கிறது, இதற்கு பின்னால் இதை இயக்குகின்ற ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்கின்ற விதமாக ரப்பனா மா ஹலக்தஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினாதா பன்னார், யா அல்லாஹ் நீ இது எந்த ஒன்றையுமே வீணுக்காக படைக்கவில்லை என்று வெளிரங்கத்தை வைத்து அல்லாஹுவை விளங்கிக் கொள்கிறார்கள். எனவே வெளிப்படையான சில விடயங்களுக்கு இன்று நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கின்றோம். உதாரணமாக நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும், வெளிரங்கமான விடயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு அதிலே அவர்களோடு அந்த உள்ளம் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை.
அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தலாம், இன்னல்லாஹ லா யந்துரு
இலா சுவரிக்கும் வாம்பாலிக்கும் வலாக்கிய எந்தூர் இலா குலூபிக்கும் வாமாலிக்கும்.
இன்று இலா சுவரிக்கும் வலா இலா
அஜிசாதிக்கும்
வலாக்கின் எந்தூர் இலா குலூபிக்கும்
வாமாலிக்கும்.
அல்லாஹு தாலா உங்களுடைய உடம்புகளையோ வெளி தோற்றங்களையோ பார்ப்பதில்லை, நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கிறான். எனவே அல்லாஹு தாலாவுக்கு யதார்த்தம் தான் முக்கியம், வெளிரங்கம் என்பது முக்கியமல்ல. சில நேரங்களில் அவன் ஒரு ஏழையாக இருக்கலாம், அவன் ஒரு அவலட்சணமானவனாக இருக்கலாம், ஒரு நோயாளியாக இருக்கலாம், அங்கவீனனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள் என்ன இருக்கிறது என்றுதான் அதற்குத்தான் முறுமையை முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆம் ஷேக் அவர்களே, இன்னும் ஒரு கன்செப்டும் இருக்கிறது, அதாவது அமருல் ஜவாரிஹ் அமாலுல் குலூப் என்று சொல்லுவார். அதாவது உள்ளங்களின் செயல்பாடுகள் இஸ்லாத்தில் முக்கியமானதா, உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் முக்கியமானவையா என்று வருகின்ற பொழுது அங்கும் கூட இந்த ப்ரையாரிட்டி பார்க்கப்படுகிறது. எதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது?
நவீனகால இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் இதை சொல்கின்ற பொழுது அவ்வளவியத்து அமலில் கல் அல அமலில் ஜவாரி என்று சொல்வார்கள். வெளிப்படையாக தெரிகின்ற அமல்களை விட உள்ளம் சார்ந்த அமல்கள் தான் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இதை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா கூட திருமறையிலே சொல்கின்ற பொழுது ஒமா உமிரு இல்லா அலி அபுதுல்லாஹ முஹலிசீன லஹுத்தீன ஹுனஃபா, எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு ஏவி இருப்பதெல்லாம் அவர்கள் தூய்மையான மனதோடு அல்லாஹை நோக்கி வருவதைத்தான். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா சொல்கின்றான், இல்லா மன்னத்தல்லாஹ பி கல்வின் சலி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை பற்றி சூரத்து ஷுஆராவில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், லா துஹ்ஸினி யௌம யுபஅசூன் யௌம லா யன்ஃபவு மாலும் வலா பனூன் இல்லா மன்னத்தல்லாஹ பி கல்வின் சலி. நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய பொருளோ பிள்ளைகளோ எந்த பலனும் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் அந்த மனிதன் கல்புன் சலீமோடு வருகின்ற பொழுது உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற ஒரு மனிதனை தான் நாளை மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும். அதேபோன்று அல்லாஹு தஆலா மேலும் சொல்கிறான், மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வஜா பி கல்பி முனீப், நாளை மறுமையிலே வெற்றி யாருக்கு என்று சொன்னால் கல்புன் முனீப் என்று அல்லாஹை நெருங்கிய அல்லாஹோடு உறவாடிய அந்த உள்ளத்துக்கு தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான காலிசன் வ பதகா பிஹி வஜ்ஹு. இந்த ஹரிஸ் நசாயிலே பதிவாயிருக்கிறது. அல்லாஹுக்காக செய்கின்ற அமல்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே இன்று சிலர் வெள்ளிய எல்லா மக்களுக்கும் கொடுப்பார்கள், தானதர்மும் செய்வார்கள், ஆனால் தன்னுடைய தாய் பசியில் இருப்பார். அப்ப எல்லாரும் ஹாஜியார் இவர் பெரிய பணக்காரர் செல்வந்தர் என்று புகழ்ந்து பாராட்டுவார்கள், ஆனால் தன்னுடைய தாய் என்ன செய்வார், பட்டினியில் இருப்பார். தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் பட்டினியில் இருப்பார்கள். உறவினர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க இதுலயும் ரசூல் எப்படி அந்த பிரையாரிட்டி இதை பார்த்திருக்கிறார்கள் என்றால், நீங்க வெளி ஒரு மனிதருக்கு சதக்கா செய்கின்ற பொழுது ஒரு நன்மை தான் கிடைக்கும், ஆனால் உறவினர்களுக்கு சதக்கா செய்கின்ற பொழுது ரெண்டு நன்மை கிடைக்கும். ஒன்று சதக்காவுடைய நன்மை, இன்னொன்று அஜ்ருல் கராபா. அஜ்ருல் கராபா என்று சொன்னார்கள், அந்த உறவை சேர்ந்ததுக்குரிய நன்மை. எனவே இங்கு பார்க்கின்ற பொழுது நாங்கள் வெளிப்படையாக நிறைய அமல்களை செய்யலாம். வெளிப்படையாக ஒரு மனிதன் தொழுகையில இருக்கின்ற பொழுது தொழுகையில அவன் நீண்ட நேரம் மனையும் கொண்டிருக்கலாம், ஆனால் அவனுடைய உள்ளம் சீரில்லாத பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்ற வார்த்தை ஃபவைலுல்லில் முஸல்லி, தொழுகையாளிகளுக்கு அந்த சலாத்தையும் சாகும், அவருடைய தொழுகையில் பராமுகமாக இருந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம்.
நீங்கள் சொல்வது போன்று வெளி உறுப்பு அசைவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன, வெளி கட்டமைப்பு அதனை விடவும் முக்கியத்துவம் பெறுவதுதான் மனிதனுடைய அல் ஹுஷு அல் ஹுதூ எனப்படுகின்ற உள்ளச்சம், அடக்கம், அல்லாஹு தாலாவை பற்றியுள்ள பயம், இதுதான் தொழுகையை பொறுத்தவரையில் முக்கியம். இன்று நாங்கள் தொழுகையிலே கூடுதலாக இந்த உறுப்புகளை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் கூடுதலாக நாங்கள் கவனம்
எடுக்கிறோம்.
உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், சல்லு கமார ஐத்து முனி உசல்லி ஹுது அன்னி மனாசிக்கும், நான் தொழுவது போன்றே நீங்கள் தொழுங்கள், என்னுடைய வணக்க வழிபாடுகளை என்னிடமிருந்து எடுங்கள் என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுஜூது செய்தார்கள், ருக்கு செய்வார்களோ, எப்படி எப்படி அத்தஹியாத்தில் இருந்தார்களோ, எதனை ஓதினார்களோ அதனைத்தான் நாங்கள் ஓத வேண்டும். ஆனால் அதனை விடவும் முக்கியத்துவம் பெறுவது என்ன, நாங்கள் நிறைவேற்றுகின்ற அந்த இபாதத்துக்களுடைய உயிரோட்டம் எப்படி இருக்கிறோம் அதனைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். சில நேரங்களில் இந்த அங்கங்கள் அசைவுகளிலே சில சில தவறுகள் நடைபெற்றாலும் கூட இந்த ஹுஷூலே ஹுதுவிலே அச்சத்திலே பயத்திலே ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுமா இருந்தால் தொழுகை அப்படியே அடிபடும். நோன்பை பொறுத்தவரையில் கூட சின்ன சின்ன தவறுகளுக்காக ஜகாத்துல் ஃபித்ர் வந்து ஒரு இரவாக அமையும், ஒரு பரிகாரமாக அமையும். ஆனால் நோன்பிலே நாங்கள் ஆபாசமாக பேசிவிட்டோம் என்றால் அல்லது புறம் பேசிவிட்டோம் என்றால் நோன்பே முறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சில சலஃபுகள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதில் எதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இன்னொரு கண்ணோட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஏனென்றால் இது ஒரு விரிவான ஒரு கடல் போன்ற ஒரு பகுதி. ஷேக் அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அவர்கள் எல்லாவற்றையும் ஒரே தடவை சமூகத்திலே கொட்டினார்களா, அதாவது தனக்கு தெரிஞ்ச உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா என்று நாங்கள் இஸ்லாத்தை பூர்ணமாக நுழைந்தார்கள், ஆனால் தனக்கு தெரிந்த அனைத்தையும் ஒரே தடவையிலே சமூகத்திலே கொண்டு வந்து கொட்டி விட்டார்களா என்றால் நிச்சயமாக அப்படி அல்ல. 23 வருட தாவா வரலாற்றிலே 13 வருடம் 10 வருடம் என்று பிரித்து, மக்கி காலம் மதனி காலம் என்று பிரித்து மக்கி காலத்துக்குரிய சில பகுதிகளை முன்னுரிமைப்படுத்தினார்கள். அந்த முன்னுரிமை அம்சங்கள் எவை என்று நாங்கள் இன்று படிக்க வேண்டும், ஏனென்றால் அப்படி ஒரு ரெண்டு நாட்களிலே சமூக மாற்றம் வர முடியாது. கட்டம் கட்டமாக வர வேண்டும், படிமுறை வளர்ச்சி உண்டு தேவை, உள்ளங்களிலே மாற்றம் வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதனை பற்றி சற்று நீங்கள் விளக்க வேண்டும்.
இந்த செய்தியை பொறுத்தவரையிலே இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது இஆலாமுல் முவக்கின் என்ற கிரந்தத்திலே மிக அழகான ஒரு விடயத்தை இது சம்பந்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப வேலையை பொறுத்தவரையிலே, மக்கா கால தாவாவை பொறுத்தவரையிலே அல்லது ஆரம்ப கால தாவாவை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை சீரமைக்கின்ற, உள்ளத்திலே இருக்கின்ற சிர்கை அகற்றுகின்ற, உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு நோயை அகற்றுகின்ற, உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற நோயை அகற்றுகின்ற வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவ்வனி செய்து முடித்தார்கள். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே கடமைகள் கட்டளைகள் அங்கே இறங்கவில்லை, ஆனால் ஈமானுக்கான வலுவூட்டல் வலுவூட்டு முகமாகத்தான் குர்ஆனுடைய வசனங்கள் வந்தது. இப்பொழுது நாங்கள் இங்கு ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேலையை செய்த மாத்திரத்திலே சட்டங்களை அல்லாஹு தஆலா இறக்கவில்லை. அந்த மனித மாற்றத்தின் வெளிப்பாடாக இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 16-17 கேள்விகளை அங்கு குர்ஆன் முன் வைக்கிறது. எஸ் அலூன கனில் யதாமா, எஸ் அலூன கனில் ஹம்ரி வல் மைசிர், எஸ் அலூன கமாதா யும்ஃபிகூன், எஸ் அலூன கனில் அஹில்லா, எஸ் அலூன கனில் அன்பால், எஸ் அலூன கனில் ஹை. இதெல்லாம் அவர்களுடைய கேள்வி என்றால், நான் இருக்கின்ற நிலைப்பாடு சரியா, இந்த ஈமானுடைய உத்வேகம் தான்
அது. எப்போது வருகிறது?
பிற்பட்ட காலத்தில்,
மதீனாவுடைய
காலத்தில்.
உள்ளங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன, மனித வாழ்வின் குறிக்கோள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, சுவர்க்கத்தை பற்றி ஆசையூட்டப்பட்டிருக்கிறது, நரகத்தை பற்றி அச்சமூட்டப்பட்டிருக்கிறது, மனிதன் சட்டங்களை அங்கீகரிக்கின்ற நிலைக்கு அவன் வந்திருக்கிறான். எனவே அது தயார்படுத்தப்படுகிறது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு 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 அணுகுமுறை ஒன்றை அவர்கள் கையாண்டார்கள். சிலையை எதிர்த்தார்கள், சிலை வணக்கத்தை. ஆனால் சிலைகள் எப்போது
உடைக்கப்பட்டது?
ஹிஜ்ரி 21வது வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு 2 வருஷங்களுக்கு முன்னால் தான் மக்காவிலே சிலைகள் உடைக்கப்பட்டன. அப்படியாக இருந்தால் அதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் சிலைகள் இருக்கின்ற நிலையில் தான் தவாஃப் செய்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது உம்ராவுக்கு ஒரு தடவை போய் வந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் அது உடைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் சிலை வணக்கத்தை அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்பது அல்ல. அந்த சிலைகளை உடைக்கின்ற நிலையிலே அந்த சமூக சூழல் காணப்படவில்லை. எனவே எனக்கு தெரிந்த இஸ்லாம் அனைத்தையும் நான் பிரயோகிக்க வேண்டும் என்று யோசித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையை நாங்கள் பிழை காண்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது.
அதையொட்டி புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இந்த காபாவை சற்று புனரமைக்க வேண்டும், ஆனால் லவ்லா ஹிஸான் கௌம் பில் குஃபர், என்னுடைய உம்மத் இப்பொழுதுதான் குஃபரில் இருந்து மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது, நான் இப்பொழுது இந்த வேலையை செய்தால் அது அவர்கள் தவறாக பார்க்கக்கூடும், அது பிள்ளையாக புரிந்து கொள்ளக்கூடும், நான் இருக்கின்றது சத்தியத்தில் அல்லது நான் எடுக்கின்ற நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் மக்களுடைய புரிதலில் கோளாறு இருக்கிறது, எனவே நான் இப்பொழுது செய்ய முடியாது என்று மக்களுக்கு பயந்து விட்டார்களா? இல்லை, மனிதர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்கின்ற காலம் வரும் வரை விட்டார்.
இதனைத்தான் ஹிக்மா என்று நாங்கள் சொல்லுவோம், தாவாவிலே சொல்லுவோம், சமயோசிதம், தூர நோக்கு, ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து முடிவுக்கு வருவது, ஆக்களை பொறுத்து, காலத்தை பொறுத்து தீர்மானத்துக்கு வருவது. எனவே எனக்கு இஸ்லாம் தெரியும் என்பதற்காக வேண்டிய எல்லாவற்றையும் ஒரே தடவையில் சொல்லிவிட்டால் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஹுதைபிய உடன்படிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாணாக்கியத்துக்கு சிறந்ததொரு முன்மாதிரியான ஒரு சம்பவம். அங்கு பிஸ்மில்லா என்று எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள் குறைசு காபிர்கள். சரி, அழித்து விடுவோம், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். அதே போன்று முஹம்மதுன் ரசூலுல்லா என்று எழுத அதனையும் அழித்து விடுவோம். அலிகலாத்தா அவர்களை அழைக்கிறார்கள், அவர்கள் உண்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எனவே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று காட்டுங்கள், அவர்களுடைய கையாலே அவர்கள் அழித்து விடுகிறார்கள். அந்த அளவு தூரம் ஹுதைபிய உடன்படிக்கையில் நிறைய விட்டுக் கொடுப்புகள் இருந்தன. எனவே விட்டுக் கொடுப்பு என்பது, தாராளத்தன்மை என்பது, காலத்துக்கேற்ப தேவைக்கேற்ப செய்வது என்பது மிக முக்கியமானது. கடைசியாக எமது கலந்துரையாடலிலே மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஷேக் அவர்களே. இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய தாவா பணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறுபட்ட இமாம்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சில தெரிவுகளை செய்திருக்கிறார்கள். அதனை நாங்கள் அவ்வளவியாத் என்று சொல்வோம். அந்த காலத்துக்கு எது தேவையோ அதனை செய்திருக்கிறார்கள். அதற்கு சில உதாரணங்களை நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்துல முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா நீங்கள் முன்வைக்கலாம்.
ஒவ்வொரு காலத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறுபட்ட இமாம்கள் பல்வேறு கண்டங்களிலே நாடுகளிலே இருந்து அவர்களுடைய காலப்பகுதியிலே எதனை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று தெரிந்த விடயங்களை அவர்கள் முன்னுரிமைப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், நஜித் பிரதேசத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் ஷிர்க்குக்கும் அதே போன்று உலகத்திலே தோன்றியிருந்த ஹுராஃபாத்துகள், பிதாத்துகள், மூட நம்பிக்கைகள், அனாச்சாரங்கள் இவைகளுக்கு எதிராக அவர்கள் சூனியம் இவைகளுக்கு எதிராக போராடி அவர்கள் அந்த இடத்திலே அக்கீதாவை சீர் செய்கின்ற ஒரு பணியை முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுபோன்று முகமது அகமது அல் மஹதி ஒரு சூடானை சேர்ந்த ஒரு சிந்தனைவாதி, ஒரு சீர்திருத்தவாதி. இவர் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை ஒழுங்கமை தர்பியா ரீதியாக, அதாவது அவர் பயிற்றுவித்து ஜிஹாதை நோக்கி, அதாவது போராட்டம், அந்த அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக சவால்களை முறியடிக்கின்ற ஒரு இதை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் ஹசன் பன்னாவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது எகிப்திலே அவர்கள் இஸ்லாமிய சிந்தனையை முழு வடிவத்திலே, அதாவது இஸ்லாம் நிதாமுன் ஷாமில் என்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய முழு வடிவத்தையும் வரை அழகான முறையில் தெளிவுபடுத்திய ஒரு சிந்தனையாளராக நாங்கள் இமாம் ஹசன் பன்னாவை பார்க்க முடியும்.
கம்யூனிசம், முதலாளித்துவம், ஃப்ராய்டிசம் போன்ற இந்த தத்துவங்கள் சமூகத்தை கவ்விக்கொண்டிருந்தன. அதே போன்று பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம் அங்கிருந்தது. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஒரு ஜீவசக்தியாக நிலைநிறுத்த வேண்டிய தேவை
உண்டு.
மௌலானா மௌதூதியும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிந்தனா ரீதியான போராட்டத்தை அந்த சமூகத்திலே கொண்டு போனார்கள். மௌலானா இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட மேமாத்திலே அவர்கள் எதிர்கொண்ட சூழல் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதனை பற்றி சற்று உங்களுக்கு சொல்ல முடியுமா?
மௌலானா இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த காலப்பகுதி, அதாவது வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேச மேவாத் என்ற பகுதியிலே அவர்களுடைய மகன் யூசுப் அல் காந்தலவி இது சம்பந்தமான ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மூலம் இல்யாஸ் ரஹமத்துல்லாஹி வாழ்ந்த காலப்பகுதியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல தெரியாத முஸ்லீம்கள் இருந்தார்கள். பேர் முஸ்லீமாக இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல தெரியாத முஸ்லீம்கள், தொழ தெரியாத முஸ்லீம்கள், தொழுகை என்றால் என்ன என்று தெரியாத முஸ்லீம்கள், இப்படி பல்வேறுபட்ட அமைப்பில இருக்கின்ற பொழுதுதான் இங்கே அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுக்கின்ற, தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கின்ற, மௌலானா இல்யாஸை பத்தி ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் மக்களை அழைத்து பணம் கொடுத்து பள்ளிக்கு அழைத்து வருவார்கள், பணம் கொடுத்து பள்ளிக்கு அழைத்து வந்து தொழுகை நடத்துவார்கள். இப்படியான ஒரு காலப்பகுதியிலே தான் மௌலானா இல்யாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அங்கு தவாசி இருக்கிறார்.
இபாதத்துக்கள் இருந்த மக்கள் தூரமாக இருந்தார்கள்,
தூரமாக
பாவங்களை சர்வசாதாரணமாக செய்து வந்தார்கள், சடவாத சிந்தனையிலே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். எனவே இந்த மக்களை ஒரு ஆன்மீக சூழலை நோக்கி அழைத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அமைப்பிலே சில செயல் திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் மனிதர்களால் அவ்வக்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இஜித்திஹாதுக்கு உட்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் என்ற வகையில் தவறுகள் பிழைகள் இல்லாமல் இருக்க முடியாது என்றால் அது வகையின் அடிப்படையில் வந்ததல்ல, அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் வந்தது. இவன் நாங்கள் தவறுகளை விட்டுவிட்டு நல்ல பகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரி, இலங்கைக்கு நாங்கள் வருவோம். இது ஒரு விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டியது. இன்றைய இலங்கை சூழலிலே எப்படி இருக்கிறது இந்த தாவாவினுடைய துறை என்று நாங்கள் வந்தால், உண்மையில் நான் பிடித்த முயலுக்குத்தான் நான்கு கால் அல்லது மூன்று கால் என்று சொல்வது போன்ற ஒரு நிலை இருக்கிறதோ என்று கவலைப்பட வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் நாம் எமது கால சூழ்நிலையின் தேவைகளை நாங்கள் இருந்து புரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் 10% அல்லது 8% வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கென்று முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பட்டியல் படுத்திக் கொண்டு போனால், உண்மையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவருடைய தனித்துவத்தை பல இடங்களில் அவர்கள் இழந்து
வருகிறார்கள்.
ஈமானுக்கு நிறைய சவால்கள்
காணப்படும்.
மதமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஷியாக்களின் ஊடுருவல்,
ஷியாக்களுடைய ஊடுருவல் இருக்கிறது, காதியானிகளுடைய ஊடுருவல் இருக்கிறது. அதே போன்று தீவிரவாத ISIS போன்ற தீவிரவாத சிந்தனைகள் எமது இளைஞர்கள் கவரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்லாத்தை பற்றிய பிழையான மனப்பதிவுகள் ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வெப்சைட்டுகள் பல இஸ்லாத்துக்கு எதிராக
20 மேற்பட்ட
இருக்கின்றன. அதே போன்று நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா சிந்தனா ரீதியான சவால் ஒன்றை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தின் கல்வி நிலையை நீங்கள் எடுத்து, பல்கலைக்கழக பிரவேசத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், பொருளாதார நிலையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், குடும்ப விவகாரங்களை நீங்கள், எல்லாவற்றிலும் ஒரு பாரிய வீழ்ச்சி காணப்படுகின்ற பொழுது நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி கருத்தரங்குகளை நடத்துகிறோம், ஆய்வுகளை நடத்துகிறோம், சண்டையிட்டுக் கொள்கிறோம், விமர்சித்துக் கொள்கிறோம். இவ்வளவுக்கும் பார்த்தால் மிகச் சின்ன அற்பமான விஷயமாக இருக்கும். அதனை செய்வது செய்யாமல் விடுவதனால் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதல்ல.
இதோடு ஒப்பிடும் பொழுது அது பூச்சியம்.
அந்த விஷயங்களுக்காக கூட கோட்டுகளிலே சென்று நாங்கள் எங்களுடைய காலத்தை நேரத்தை
வீணடித்துக் கொண்டு,
இதனால் இஸ்லாத்துக்கே ஒரு கெட்ட பெயர் வந்திருக்கிறது. பள்ளிகளிலே சண்டை இரத்தம் ஓட்டப்படுகிறது. இதனை பார்க்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. இஸ்லாம் என்றாலே ஒரு வெறுப்புக்குரிய மார்க்கமாக பார்க்கப்படுது. காரணம், இந்த ஆய்வு இங்கு நடைபெறவில்லை. உலமாக்கள் இந்த விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்பது எமது பணிவான வேண்டுகோள். நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்களும் என்னோடு உடன்படுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன், இந்த அவுலவியாத்தை கண்டுபிடிப்பது இலங்கையை பொறுத்தவரையிலே அதி முக்கியத்துவமான பிரச்சனை என்ன? இதற்கு நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டும். யார் எதிரி, யார் நண்பன், எது சிறியது எது பெரியது என்ற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு தனி மனிதர்கள்
முடியாது.
அது ஒரு அமல் ஜமாஇ என்று நாங்கள் சொல்வோம். அமல் ஜமாஇ என்றால் ஒரு
கூட்டம்.
இலங்கை முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள், துறை சார்ந்த விற்பனர்கள் எல்லோரும் தங்களுடைய ஈகோக்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வீசி எறிந்துவிட்டு அல்லாவுக்காக வேண்டி இந்த சமூகத்தினுடைய முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவை என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி தங்களுடைய காலத்தை நேரத்தை செலவழிக்காத போது மிகப்பெரிய அமானுதத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று முடிவு கூறுவோம். இன்று நான் மிகவும் கவலையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இலங்கையில் இருக்கின்ற தாவா முயற்சிகளில் மிக அரைவாசி வெளிநாட்டு செல்வாக்கினால் இடம்பெறுகிறது. வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது. எல்லோரையும் நான் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். அதற்கேற்ப எஜெண்டா போடப்படுகிறது. அதற்கேற்பதான் நிகழ்ச்சி நிலையில் தயாரிக்கப்படுகிறது. அதற்கேற்பதான் தலைப்புகள் கூட தீர்மானிக்கப்படுகின்றன. சில பள்ளிகள் கட்டப்படுகின்றன, பள்ளி தேவையில்லாத இடத்திலே. இதனை யார் தீர்மானிப்பது? உண்மையில் அவ்வளவையார் அதுதானா? சில நேரங்களில் நாம் வெளிநாடு ஒன்றின் மூளையை வைத்து இலங்கையிலே நாங்கள் சிந்திக்கின்றோம். அதாவது கம்யூனிஸ்டுகளை பத்தி சொல்வார்கள், ரஷ்யாவிலே மழை பெய்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவிலே கொடை பிடிக்கிறார்கள். அது போன்றுதான் நிலை காணப்படுகிறது. எனவே நாங்கள் எல்லா அறிஞர்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் படிப்போம், குர்ஆனை படிப்போம், ஹதீஸை படிப்போம். ஆனால் எமது நிலத்துக்கு உரிய தாவா எது எமது சமூகத்துக்குரிய பிரயோசனமான வழிமுறை எது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கணும், அமானத்தாக இருக்க வேண்டும், எல்லோரும் இந்த விஷயத்திலே உடன்பட வேண்டும் என்பது எமது பணிவான ஒரு கருத்தாக இருக்கிறது. கடைசியாக நீங்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
கடைசியாக நீங்கள் சொன்ன அதே கருத்து தான். அதாவது இன்று நாங்கள் எகிப்தினுடைய தாவா முறையை இலங்கையிலே அப்படியே கொண்டு வந்து அமல் செய்ய பார்க்கிறோம், அல்லது வட இந்தியாவினுடைய தாவா முறையை அப்படியே கொண்டு வந்து அமல் செய்ய பார்க்கிறோம். அதே போன்று பாகிஸ்தானுடைய ஓரங்காபாத்தினுடைய தாவா வழிமுறைகளை படித்து அப்படியே நாங்கள் இங்கு பிரயோகிக்க பார்க்கிறோம். அது அல்லாது இலங்கைக்கென்று தனித்துவமாக இயங்குகின்ற முஸ்லிம் புத்திஜீவிகள் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கையில இருக்கின்ற முஸ்லிம் புத்திஜீவிகள் ஈகோக்களை, தனது மன கசப்புகளை, அல்லது மனதில இருக்கின்ற பெருமை, அதே போன்று அவர்களுக்கு மத்தியில இருக்கின்ற சின்ன சின்ன முரண்பாடுகளை களைந்து அவர்கள் ஒரு அணியாக இருந்து அவர்கள் இதற்காக உழைக்கின்ற, இன்று இலங்கையிலே எத்தனை மாநாடுகள் அறிஞர்களுக்காக நடத்தப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் புத்திஜீவிகள் ஒன்று கூடி மக்காசிது ஷரியா அல்லது ஃபிகுல் அவுலவியாத் அல்லது ஃபிகுல் முவாசனாத் அல்லது ஃபிகுல் மக்காசித் அல்லது ஃபிகுல் இப்படியாக வருகின்ற இந்த ஃபிகுல் ததர்ருஜ், இந்த வகையில் எத்தனை மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள், அல்லது இது பற்றி அறிமுகம் எங்கேயாவது வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது ஷரியா துறையில படிக்கின்ற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு எங்கேயாவது நடைபெறுகிறதா, இப்படியாக இந்த அவுலவியாத் என்ற விஷயத்தையே அவுலவியாத்தாக பார்க்காத உலமாக்களுக்கு மத்தியிலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனவே இந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் ஒன்று சேர வேண்டியிருக்கிறது. இது ஒரு அமல் ஜமா என்ற அடிப்படையிலே இதை ஒரு திட்டமாக, ஒரு கோட்பாடாக நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்பதை நான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக சொல்லிக்கொள்ள.
குர்ஆனில் அல்லாஹு தஆலா வஅமருஹும் ஷூரா பைனஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களுடைய விடயங்களை அவர்கள் கலந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் செய்து கொள்வார். எனவே இது ஒரு பாரப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நாங்கள் உண்மையில் யாரையும் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை எங்கட பக்கத்தில் என்ன தவறுகள் இருக்கிறதோ அல்லாஹு தஆலாவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் கூட இதனை ஒரு சிந்தனை கிளறலாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இன்ஷால்லா இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே இதனை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக. இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்ட டி எம் முஃபாரிஸ் ஷேக் ரஷாதி அவர்களுக்கு எமது ஆழமான நன்றிகளை தெரிவித்து அல்லாஹு தாலா எமது அறிவை இன்னும் பெருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தர வேண்டும், நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாம்.